अशोकस्तारणस्तारः शूरशौरिर्जनेश्वरः अनुकूलः शतावर्तः पत्नी पद्मनिभेषणः. பகவானுடைய திவ்யமான நாமாக்களில் அசோகாங்கிற நாமம் 336வது நாமம். சோகமோகங்கள் அற்றவர். பகவானுடைய ஒரு விசேஷம் ஜீவனை விட ஒரு வித்தியாசம் என்ன, சோகமோகாதிகள் அற்றவர். சோகம்னா கவலை, கவலை இல்லாதவர் அப்படிங்கிற பகவானுக்கு ஒரு அழகான பேர். இது என்ன விசேஷம் அப்படின்னா, மனுஷன் இருந்த அந்த மனுஷனுக்கு 6 அலைகள் எப்பவும் மோதிக்கொண்டே இருக்கு. அவனுக்கு 3 சரீரங்கள் இருக்கு. ஒன்று பூத உடல், நாம் பார்த்து கொண்டிருக்கோம் ஸ்தூல சரீரம்னு பேர். அதற்குள்ள ஒரு லிங்க சரீரம்னு ஒன்று இருக்கு, மனசு இவைகள்லாம் சேர்ந்து. அதோட பிராணன்னு ஒன்று இருக்கு. இந்த பிராணனானது கிரியாசக்தி, நமக்கு எந்த செயலும் செய்யறதுக்கு அது சகாயப்படுறது. அதே போலயே மனசுன்னு ஒன்று இருக்கு, பதில அது அறிவூட்டுகிறது, புலன்களோட சேர்ந்து நமக்கு அறிவை உண்டு பண்ணிப்படி பண்றது. இந்த ஸ்தூல சரீரத்துக்கு 2 தர்மங்கள், என்னது, ஜரா மரணம். இது கிழத்தனம், அதே போல மரணம், இது தவிர்க்க முடியாது. அதே போல மனசுக்கு 2 தர்மங்கள் இருக்கு, எனது சோகம் மோகம். எப்போ பாருங்கோ கவலை தான், எப்போ பாரு ஒன்று இன்னொன்று நினைக்கிறது. இந்த சோக மோகாதிகள் இருக்கு. பிராணன் அது இருக்கிற பரியந்தம் பசி தாகம் அது விடாது. ஸோ மனுஷர்களுக்கு எல்லோருக்கும் இருக்கக்கூடியதான துன்பங்கள் கிழத்தனம் மரணம், பசி தாகம், கவலை மோகம், இந்த 6 பகவானுக்கு இல்லை. அவருக்கு என்ன, அவருக்கு பிராணமும் இல்லை. அப்ராணோக்கியமனா சுப்ரஹ அக்ஷராத்மர தப்பரஹ, பிராணமற்றவர். மனசு இல்லை, மனசு இல்லாததுனால சோகமோகம் இல்லை. பிராணம் இல்லாததுனால் அவருக்கு கிழத்த இது பசிதாகம் இல்லை. தேவதைகளுக்கெல்லாம் நம்ம நைவேத்தியம் பண்ணுறோம், வெறுமனை காட்டினா போகிறோம், அவள் சாப்பிட மாட்டான். சாப்பிட்டா அடுத்த நாள் நீங்கள் நைவேத்தியம் பண்ண மாட்டேன். ஆனால் விவகாரம் என்னென்ன, அவள் விரும்பின பார்த்துட்டு இருக்காளே தவிர, திருட்வா திருப்பியந்தி நகவை தேவா அஸ்னந்தி நபிபந்தி, அவள் சாப்பிட்கொள்றதில்லை, குடிப்பதில்லை, வெறும் பார்த்தாலே அவளுக்கு திருப்தி. அப்படி துன்பம் இல்லாதவர் அசோகா. இந்த நாம ஏன் சொல்லணும், அவரை நினைத்தேறையாளர், அவரை தியானம் பண்ணேயானால் நம்ம மனசில் இருக்கிற சோகங்கள்லாம் போயிடும். அசோகனை தியானம் பண்ணினா நமக்கு இருக்கிற சோகமெல்லாம் போயிடும். ஏனப்படி யதா யதா உபாசதே ததைவ பலம் பவத், அதான் தத்கிரதும் நியாயம்னு பேர். பகவானை பணக்காரனா உபாசனை பண்ணிடலாம், உமக்கு பணம் வரும். பகவானிடத்துல ஆனந்தமா இருக்காருன்னு உபாசனை பண்ணிடலாம், உங்களுக்கும் ஆனந்தம் வரும். அவர்கிட்ட சோகமே இல்லைன்னு உபாசனை பண்ணிருக்கேன், உங்களுக்கு சோகமே இருக்காது. ஆகையால் பகவானை எதற்காக உபாசனை பண்ண, அசோகான்னு அப்படி. நமக்கும் அவருக்கும் துன்பம் இல்லை. துன்பம் இல்லாதவர் தான் நம்மளுடைய துன்பத்தையும் போக்கக்கூடியவர். அவருக்கும் துன்பம் இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம போனோம்னா அதே தான் எனக்கும் துன்பம் இருக்குப்பா பாருங்க. இப்போ விவகாரம் என்ன, அவருக்கு துன்பத்தினுடைய வாசனையே இல்லை, சிறிதளவும் கிடையாது. ஏன், எப்பொழுதும் ஆனந்த மக்னனாக இருக்கிற அப்படிப்பட்டதான பகவான். அவரை தியானம் பண்ணினோமேயானால் நமக்கும் கவலை போயிடும். எனக்கு கவலை இல்லையேன்னு யாரும் சொல்ல முடியாது. மனுஷனா இருந்தா கவலை இருந்துட்டே இருக்கும். கவலை ஏன் இருக்க, நாம் ஏதோ நினைக்கிறோம், நாம் நினைத்ததான பொருள் அந்த வஸ்து நமக்கு கிடைக்கலன்னா கவலையா இருக்கு. நமக்கு நினைத்ததான பொருள்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கவேனால் கவலை வர்றதுக்கு காரணமே இல்லை. இந்த கவலையானது யாருக்கு இருக்கு யாருக்கு இல்லை அப்படின்னு கொஞ்சம் கேர் பண்ண, எந்த நிலையில எப்படி இருந்தவர்களுக்கும் கவலை இருந்து கொண்டே இருக்கு. இந்த கவலை எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு, எவ்வளவு காசு இருந்தாலும் எவ்வளவு வசதி இருந்தாலும் அந்த கவலையானது ஆகாரத்துக்கும் அதோடு இல்லாமல் வஸ்திரத்துக்கும் ஏற்படுறது. அதான் பேசிக் நீட்ஸ். மனிதனாக இருக்கிறவன் அவனுக்கு ரொம்ப அத்தியாவசியகமாக இருக்கக்கூடியது இது. இது ரெண்டும் முடிஞ்சு பிறகு அப்புறம் வேற வேணுங்கிறான். ஒரு வீடு வேணும், ஒரு கார் வேணும், ரெஃப்ரிஜரேட்டர் வேணும், இவைகள்லாம் பின்னால் வரும். முதல் முதல்ல மனிதன் எதிர்பார்க்கறது என்ன? ஆகாரம். மூணு வேளை ஆகாரம் இருக்கணும். அதுக்கப்புறம் முடிச்சு கொள்றதுக்காக வஸ்திரம் இருக்கணும். முடித்து கொள்றதுக்கு வஸ்திரம்னு சொன்னால் இந்த வஸ்திரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? முதல்ல சாதாரண வஸ்திரம், அதுக்கப்புறம் புது வஸ்திரம், அதுக்கப்புறம் சில்க் வஸ்திரம், அதுக்கப்புறம் இன்னும் காஸ்ட்லி வஸ்திரம். இப்படி நம்ம வரிசையாக மேலும் மேலும் போயிட்டே இருக்கோம். எவ்வளோ வந்தாலும் இன்னும் வேணும் வேணும்னு நினைத்து கொண்டு இருக்கோம். ஆனால் விவகாரம் பண்ண பேசிக்காக என்ன வேணும்? நமக்கு அன்னம் வேணும், வஸ்திரம் வேணும். உங்களுக்கு அன்னத்தையும் வஸ்திரத்தையும் யார் சார் கொடுக்குற? இதனால தானே மனுஷனுக்கு சோகம், கவலை. எப்பொழுதும் நமக்கு அன்னம் இருந்துகிட்டே இருக்கணும். அன்னபூர்ணா பகவானுடைய அனுகிரகம், நமக்கு பகவதியினுடைய அனுகிரகம் இருக்கணும். அதே போலயே வஸ்திரம் இருந்துகிட்டே இருக்கணும். அன்னன்னைக்கு புதுசு புதுசாக கிளீனாக நீட்டாக இருக்கா போல வஸ்திரம் வேணும். அன்ன வஸ்திரங்கள் யார் உங்களுக்கு கொடுக்குறா யோஜனை பண்ணி பாருங்க. ஸ்திரீகள்லாம் ஆட்டுக்காரர் வாங்கி கொடுக்குறான்னு சொல்லலாம், குருடால இருக்கிறவங்களாம் காசு இருக்க வாங்கிக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் நிஜமாக யார் கொடுக்கறது? எல்லோருக்கும் அன்னமும் வஸ்திரமும் பகவான் தான் கொடுத்துக்கணும். அது கொஞ்சம் நம்ம பார்க்கணும். யஜ்ஞத்தை பண்ணினவருடைய ஆட்டுக்காரி திரௌபதி, அந்த அம்மாவுக்கு வஸ்திரம் யார் கொடுத்தா? எப்ப மானம் போற சந்தர்ப்பத்தில் வஸ்திரத்தை பகவான் அல்லவா கொடுத்த? கிருஷ்ணாய வாசுதேவாயா அப்படின்னு கதறினால சதஸ்ல நடுவில் அத்தனை பேர் இருந்துட்டு இருக்கா, எல்லோரும் பார்த்துட்டு இருக்கா, வேற ஒண்ணுமே பண்ண முடியலையே. அப்படி தர்மத்தை கட்டுப்பட்டு துஷாசம் கொடுத்து இழுக்கிறா. அந்த சந்தர்ப்பத்தில் ஹே துவாரகாவாசின்னு கூப்பிட்டா. அதுவும் கூப்பிட்டது மட்டும் இல்லை, அங்கே கேட்கணும்னு இல்லை, மனசால தியானம் பண்ணி கூப்பிட்டேன். அடுத்த க்ஷணம் பகவான் அங்கேருந்து வஸ்திரத்தை அனுப்பிச்சார். துஷாசனுக்கு ஓஞ்சு போச்சுன்னு அத்தனை வஸ்திரங்களை இழுத்து இழுத்து அவரால் முடியாமல் கேள்விட்டான்னு சொல்கிறேன். அப்படின்னு வஸ்திரத்தை கொடுத்தது அவருக்கு. அந்த வஸ்திரத்தை பகவான் தயார் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு உபாதான காரணம் என்ன, நிமித்த காரணம் என்ன, அந்த நெசவன் யார், நெசவாளர் யார், இதை கேட்டுட்டு போயிடும். அது எப்படி சில்க் வஸ்திரமா இல்லை காட்டனா என்ன ஜாதகம், உன்னால சொல்ல முடியுமா? ஒன்றுமே சொல்ல முடியல. அடுத்த க்ஷணம் வந்து சேர்ந்தது வஸ்திரா. அப்படி ஆபன்னனா இருக்கிறவாளுக்கு, ஆர்த்திகரால ஆர்த்தி இருக்கிறவாளுக்கு, கவலைப்படுறவாளுக்கு, தன்னை மறந்து நீயே சரணாகதின்னு சொல்றவாளுக்கு வஸ்திரத்தை கொடுத்த. அதே மாதிரியே அதே திரௌபதிக்கு தான் என வஸ்திரத்தை தான் கொடுப்பேன், அன்னம் கொடுப்பேன்னு மட்டும் இல்லை, அன்னத்தையும் அந்த அந்த அம்மாவுக்கு அவர் தான் கொடுத்தார். என்ன, வனவாசத்துக்கு போகும் பொழுது எங்கே ஏது கிடைக்குமோன்னு சொல்கிற காலத்தில் அவர் அக்ஷய பாத்திரம் ஒன்று பண்ணி கொடுத்தார். சூரியன் இடத்துல வந்து வரவழிச்சு அக்ஷய பாத்திரத்தை கொடுத்தார். இந்த அக்ஷய பாத்திரம் எப்படின்னா, எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் அன்னத்தை கொடுக்கும். ஒத்தர் ரெண்டு பேர் இல்லை, உங்காத்துக்கு இருந்தா போல இருந்து 2000 பேர் வந்தாலும் 2000 பேருக்கும் கொடுக்கும். அவளுக்கு எது பிடிக்குமோ அதுக்கு தகுந்தா போல கொடுக்கும். அப்படி அழகான ஒரு பாத்திரம் அற்புதமாக பண்ணி கொடுத்தார். ஆனால் அது என்னென்ன, திரௌபதி அம்மா சாப்பிட்ட பிறகு எல்லோருக்கும் பரிமாறி எல்லாரும் ஆன பிறகு, ஏன்னா ஆற்றுக்கு வந்த அதிதிகளுக்கு முதல்ல அன்னம் இடணும், பிறகு ஆற்றுல இருக்கிறவா சாப்பிடணும், கடைசியெல்லாம் அந்தம்மா சாப்பிடுவா. சாப்பிட்டு அது அலம்பி பரணையில் வச்சாச்சுன்னா மறுபடியும் சூரியோதயமானால் தான் அதில் வந்து அன்னம் வரும். இப்படி ஆனந்தமாக நடந்து கொண்டு இருக்கு வனவாசம். ஆனால் என்னாச்சு தெரியுமோன்னா, இவைகள் இப்படி நடந்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த தூர்வாசர் இருக்கார் பார்த்தீங்கள, அவர் ஒரு நாளைக்கு துரியோதனுடைய வீட்டுக்கு போனார், அரண்மனைக்கு போனார். துரியோதன் அவருக்கு ரொம்ப உபச்சாரம் பண்ணினார். சாதாரணமாக எதற்காக உபச்சாரம் பண்ணுறார்னார், இன்னொருத்தருக்கு துன்புறுத்தணுங்கிறது தான் துட்டாளுடைய உபச்சாரம் அல்ல, ஞாபகம் வச்சுக்கணும். துட்டால் ரொம்ப உபச்சாரம் பண்ணால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், பட்டம் படாமல் இருக்கணும். என்ன பண்ணினார், துர்வாசருக்கு ரொம்ப உபச்சாரம் பண்ணினார். துர்வாசரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்டு போகும்பொழுது ஏதாவது வரம் கேட்டுக்கோ அப்படின்னார். துர்வாசருக்கு சந்தோஷப்படுறதுங்கிறதே ரொம்ப கஷ்டம். அவரை ரொம்ப சந்தோஷப்படுத்திவிட்டான். என்ன வரம் வேணும்னார், நீங்கள் இப்போ வந்த மாதிரி அவேளையில் திரௌபதி அம்மா சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போகணும், உங்கள் சிஷ்யாளோட போய் எனக்கு சாப்பாடு போடணும்னு கேட்கணும்னார். ரொம்ப நல்ல எண்ணம் பாருங்க. சரின்ட்டார். என்ன வரத்தை கொடுத்தாரோ இல்லையோ போகிறார். போனால் என்னாச்சுன்னார், இது போல திரௌபதி அம்மா எல்லாம் பிடிச்சாச்சு, எங்களுக்கு சாப்பாடு போடணும், அர்ஜென்ட்டு, ரொம்ப பசியாக இருக்கு, வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற. என்ன பண்ண பாப்பா, கிருஷ்ணான் அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாயதா. அபர்ணார்த்தம்னா கவலை வரும்பொழுது வேற யாரை நினைச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? உலகத்துக்கு எல்லோருக்கும் ஒவ்வொரு பிராணிக்கும் படி அளவுக்கிறவர் அவர் தான். நம்ம நினைக்கிறோம் இவர் சாப்பிட்றார், இவர் போடுறார், அவர் போடுறார் அப்படின்னு. நிஜமா எல்லா பிராணிக்கும் ஒரு ஈ எறும்பு, 84 லட்சம் ஜீவராஜிகளுக்கு அன்னமிடுபவர் பரமாத்மா. கிருஷ்ணான்னு நினைச்சா வேற என்ன பண்றதுன்னு. சரின்னு பகவான் இப்படி நினைச்சுன்னு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, பகவான் அங்கேருந்து வர, இவ எல்லாம் மத்தியானம் மட்டும் வரேன்னு போயிட்டேன். எப்படி பண்றது? பகவான் அங்கேருந்து வர, வந்ததுமே அம்மா திரௌபதினு கூப்பிட்டார். என்னாச்சு? ஆகாரம் விட ரொம்ப பசியா இருக்குன்னு அந்தமா பார்த்தேன். ஏன் இன்னைக்கு சோதனையா இருக்கு? நானும் சாப்பிட்டவத அவ வந்திருக்கா, அவளுக்கு போடணுமே எப்படின்னு நான் கவலைப்பட்டு இருக்கேன். இப்ப பகவானே வந்து நிற்கிறார், யார் எல்லோரையும் காப்பாற்றணுமே அவரே வந்து நிற்கிறார், அவரே பசிங்கிறார், என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு வந்து இந்த கிருஷ்ணா என்ன இப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, உங்ககிட்ட அட்சய பாத்திரம் இருக்கோ இல்லையோ கொண்டு வந்தார். பாத்திரம் இருக்க பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அதை சாப்பிட்ட கவித்தாச்சு. இனிமேல் இன்னைக்கு பிரயோஜனம், நாளைக்கு சூரியோதய பண்ணாதான் வருன்னார். அதெல்லாம் கிடையாது, எனக்கு தெரியாது, நீ பாத்திரத்தை கொண்டாங்கிறார். பாத்திரத்தை கொண்டு வந்தார், என்ன பண்ணினார், காமிச்சார். அதுக்குள்ள ஒரு கீரை மசியல் விட்டுட்டு இருந்தோம், அதை எடுத்து இந்த ஜலத்தை விட்டு சாப்பிட்டார். சாப்பிட்டதுமே என்னாச்சுன்னார், அங்கே இருக்கிறவ எல்லோரும் இவருக்கு மட்டும் வயர் ரொம்பல, அங்கே துர்வாசர்னா அவ சிஷ்யாள்னு எல்லோருடைய வரும் பரிபூர்ணமாக ரொம்ப போயிட்டான். ஆகண்டாந்த மனுஸ்மரன்னு கழுத்து வரைக்கும் ரொம்ப போயிடுது, உள்ள வெளியில ஒன்றும் வர முடியாதுன்னு. சிஷ்யாலாம் ஓடி வராளாம், சுவாமின்னு எங்களால் இப்போ சாப்பிட முடியாது, ஜலத்தில் இறங்குறப்ப ரொம்ப பசியாக இருந்தது, மத்தியானம் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப போயிடுது பயன், இப்போ எங்களால் எழுந்து நான் ஓட முடியல, இப்படி இருக்கே என்ன ஆச்சு சார். இதுக்குள்ள பீமன் பார்த்தார், மத்தியானிக்கம்னு 5 நிமிஷம் பண்ணுவா, இது என்னடா, அரை மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, இந்நேரம் வரவே இல்லையே, நம்ம என்ன பார்த்துப்போம், கையில் கதை எடுத்துகிட்டு போயிருக்கா பீமசேன். அங்கே போனதுமே நடுங்கி விட்டாளாம் அத்தனை சிஷ்யாலும் தூர்வாசர். அப்புறம் தூர்வாசர் பார்த்தார், சுவாமின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. சிஷ்யாலாம் வந்து தூர்வாசர்கிட்ட வந்து கேட்குறேன், ஒன்றும் பண்ண முடியலை எங்களுக்கு, கழுத்து வரைக்கும் ரொம்ப இருக்குது, என்ன போய் சரணமாக சாப்பிடுவோம், பீமசேனன் வேறு வந்திருக்கார், கையில் கதையோடு வந்திருக்காரே, பயமாக இருக்கே அப்படின்னாரு. தூர்வாசர் பார்த்தாரா, அப்பா உமக்கு கழுத்து வரைக்கும் தான், எனக்கு காது வரைக்கும் ரொம்ப இருக்கு, நான் என்ன பண்ண மாட்டேன், வேற வழி இல்லை. பீமசேனன் வந்து கேட்குற, வாங்கோ ஆகாரத்துக்குங்கிறார். சொன்னார், இன்னைக்கு வர முடியாது நிச்சயம், எங்களால் நடக்க முடியாது, அதனால் இன்னொரு நாளைக்கு வர க்ஷமிச்சுக்கோன்னு சொல்லு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். அது மாதிரியாச்சு. அப்பா அத்தனை பேருக்கும் அன்னமிட்டது யாரு? திரௌபதியை பார்க்க கடைசி வரைக்கும் அந்த அன்னத்தை கொடுத்து அவர் தான். திரௌபதிக்கு மட்டும் இல்லை, ஆர்த்தோ ஜிஜாசு ரத்தார்த்தி ஞானீச பரதர்ஷபா அப்படின்னு 4 விதமான பக்தர், 4 விதமான பக்தர்களுக்கு எல்லோருக்கும் ஒவ்வொரு பிராணிக்கும் அன்னத்தை கொடுக்கிறவர். அப்படி அவளுடைய மனசில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களையும், அன்னமோ வஸ்திரமோ மற்ற வசதிகளோ அத்தனை துன்பங்களும் அடியோடு நாசம் பண்ணுறவர் பகவான். ஆகையால் பகவானுக்கு அசோகா அப்படின்னு பேர். அதனால்தான் சோகாதி ஷடூர்மி வர்ஜிதா அசோகா, சோகம் போன்றதான 6 அலைகள், அந்த அலைகள் 6ம் இல்லாதவர் பகவான். 6 அலைகள் தான் சோகம், மோகம், பசி, தாகம், கிழத்தனம், மரணம், இப்படிப்பட்டதான ஒன்றும் கிடையாது. இதான் ஈஷாவச தத்ரகோ மோஹக்க சோகா ஏகத்வம் அனுபஸ்யதா. ஸ்ருதியில சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, சோக அசோகாங்கிறது சோகமற்றவருங்கிறது ஸ்ருதியே சொல்றது. அவரை தியானம் பண்றவாளுக்கு சோகமேது மோகமேது, எத்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவானுபஸ்யதி அப்படின்னு. எல்லா பிராணிகளிடத்துலையும் ஆத்மா தான் இருக்கு என்று யார் கருதுகிறானோ அந்நிலையில் அவனுக்கு சோகமும் கிடையாது, மோகமும் கிடையாது, துன்பமும் கிடையாது, கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான் அசோகா. 2வது தாரணா, அடுத்த நாம தாரணா தாண்டி வைப்பவர். சம்சார சமுத்திரத்தில் மாட்டிகிட்டு இருக்கோம் நம்ம, கடலுக்குள்ள மாட்டின்ற இக்கரையும் அக்கறையும் தெரியல, அக்கறைக்கு போகிறதுக்கு நமக்கு அக்கறையும் இல்லை, என்ன இங்கேயே கவலைப்பட்டு இருக்கான், சம்சாரத்திலேயே உழந்துட்டு இருக்கான். நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பாருங்க, காலம்பரம் எழுந்து அன்னன்னைக்கு ஆகாரமோ அல்லது வஸ்திரமோ அல்லது மற்ற துன்பங்களோ இவைகளை போட்கடிக்கிறது எப்படி என்பதிலேயே அவனுடைய மனசு இருக்கே தவிர, பகவானை தியானம் பண்ணுறதுக்கு அவனுக்கு எங்கே என்ன டைம் இருக்கு, எங்கே மனசு இருக்கு? எத்தனை பேர் பகவானை தியானம் பண்ணுறான், கோவிலுக்கு போகும்பொழுது குட் மார்னிங்னு பகவானை சொல்லிட்டு போறானே தவிர ஒரு 10 நிமிஷம் இருந்து தியானம் பண்றானா, பண்ண முடியறதா, பண்ண தெரியறதா? 24 மணி நேரத்துல நம்ம எவ்வளவு நேரம் பகவானுக்காக ஒதுக்கி இருக்கோம் கொஞ்சம் யோசனை பண்ணது. எல்லா நேரமும் நமக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. தூங்க தயாரா இருக்கமே தவிர பகவான் நாமாவை சொல்றோமோ, கலவு சங்கீர்த்திய கேசவம், வேற ஒன்றும் வேண்டாம், பகவான் நாமாவை சொல்ல போறோம். உங்களை தியானம் பண்ண சொன்னேன்னா, யாகம் பண்ண சொன்னேன்னா, தானம் பண்ண சொன்னேன்னா ஒண்ணும் இல்லையே. பகவானை கீர்த்தனம் பண்ணினா பொறுமை. நாம பாராயண பிரீதா நந்தி வித்யா நடேஸ்வரி, வெறுமனை பேரை சொன்னாலே பொறுமை, அதுவும் பண்ண மாட்டேங்கிற. பகவான் நாமாவுக்கு விசேஷம் ஜாஸ்தி. பாத்துமாம் ராம நாமாங்கிறார், ராமனுடைய நாமா நம்ம காப்பாத்தும். அப்படி இந்த பகவான் நாமாவை நினைச்சா போறோம், நினைக்கிறது இல்ல. காரணம் என்ன? மனசு அந்த பக்கம் போகல. நினைச்சவாளுக்கு என்ன பண்ணுவார்? அவளுடைய அவளை இந்த சம்சார சமுத்திரத்தை வந்து அப்புறம் அப்புறப்படுத்திவிடுவார். இது நம்மளா அதை ஆண்ட முடியாது. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இவன் சேத்துல இறங்கிவிட்டான், ரெண்டு காலும் சேத்துல மாட்டின் இருக்கு. ஒரு கால் எடுக்கணும்னா இன்னொரு காலை கீழே வச்சாதான் முடியும். கீழே நன்னா ஊனி வச்சாதான் இந்த காலை எடுக்க முடியும். இந்த கால் எடுத்தாச்சுன்னா அந்த கால் எடுக்கணும்னா இந்த காலை திரும்பி சேத்துல தான் முடி வைக்கணும். இவனால் எப்படி முடியும்? சம்சாரத்துக்குள்ள இருக்கிற துன்பங்கள் நான் தாண்ட முடியாது. இதை தாண்டி வைக்கணுமே, ஏன்னா இதுக்கு மேலே ஒரு குருன்னு ஒருத்தர் வருவார். அவருடைய சகாயம் இல்லாதவரால் உங்களால் தாண்ட முடியாது. யாருக்கு யார் இந்த சேத்துல மாட்டிக்கலையோ, யார் கரைக்கு வந்தாச்சோ, அவர் தான் உங்களை கரையேற்ற முடியும். கரையிலேயே மாட்டிட்டு இருக்கக்கூடியதார் நீங்கள், கரை ஏறி வரணுங்கிறதுல அக்கறை காட்டாத இருக்கக்கூடியதான தங்களை மேலே ஏற்றி நிறுத்தணுமே, ஆனால் அவர் வந்து கரையேறிவினவராக இருக்கணும். அப்படிப்பட்டதான குருநாதருடைய அனுகிரகத்தான் முடியும். அப்படி அஜான திவிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகைய சற்று உண்மீரிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அப்படின்னு இந்த குரு ரூபமாக இருந்து கொண்டு அவர் பகவான் தான் தாண்டி வைக்கிறார். உங்களை எல்லோரையும் தாண்டும்படி பண்றார். அதுபடி தாண்டும்படி பண்றதுனால்தான் அவருக்கு என்ன பேரு? தாரணா. பகவானுடைய நாம தாரணா. சம்சார சாகரா தாரயதி, சம்சாரம் எனக்கூடியதான கடல்ல இருந்து உங்களை தாண்டி வைக்கிறார், தாண்டும்படி பண்ணுகிறார். நம பிரதரணாய தோத்தரணாயதா ஸ்ருதி தாரணம்னு சொல்றது பார்த்தா, நம பிரதரணாயதா நன்றாக உங்களை தாண்டும்படி பண்றார். உத்தரணாயதா வெறுமனை தாண்டி வைக்கிறது இல்ல, அந்த சம்சார சமுத்திரம் இனிமேல் உங்களுக்கு படாம இருக்கும்படி தூக்கி வைக்கிறார். தினந்தோறும் சொல்லிட்டு இருக்கோம் ருதம், இருந்தாலும் இதுல இவ்வளவு விஷயம் இருக்கேன்னு தெரியல பாருங்க. அப்படி சம்சார சாகரத்தை தாண்டி வைக்கிறதுனால, நம்மளை தாண்டும்படி பண்றதுனால, அனுகிரகம் பண்றதுனால பகவானுக்கு தாரணன்னு பேர். சரி, தாரணன் மட்டும் இல்லை சார், அவர் நம்மளை தாண்டும்படி தாண்டும் ஸ்வரூபமாகவே இருக்கார். கர்ப்ப ஜன்ம ஜரா மிருத்யு லட்சணா பயா தாரயதீதி தாரஹா, நமக்கு வரக்கூடியதான பயங்கள், இந்த பயத்திலிருந்து நம்மளை தாண்டும்படி பண்ற. பயத்தை போக்குறது இருக்கு பார்த்தீங்க, அது ரொம்ப கஷ்டமான காரியம். பயம் எப்படி வந்தது தெரியல. பயம்னா என்னது சார்? நாம சாதாரண பாருங்க, பயம்னா என்னது? குழந்தை பயப்படுறது ரைட்டு, வயசானவாளும் பயப்படுறாள, ஒண்டியா இருந்தா உங்களுக்கு பயமா இருக்க? உங்கன்னா வேற யாரும் இல்லை, எத்தனையோ வருஷமா அந்த இடத்துல இருக்கேன். யாரும் இல்லை, ஒண்டியா படுத்துக்கணும், எல்லாரும் ஊருக்கு போயாச்சு, ரொம்ப பயப்படுறேன். வேற யாரும் தான் இல்லையே, உங்களுக்கு யாராவது இருந்தா தானே மெனியை பிடிச்சிருவாளோ எதா பண்ணுவாளோன்னு பயம். ரெண்டாவது வியக்தியே இல்லை, நீர் ஒருவராக தான் இருக்கு, ஏன் உங்களுக்கு பயம்? அதனால்தான் சார் பயம்ங்கிறான். ரெண்டாவது மனுஷன் இருந்ததுனால பயமா, இல்லை இல்லாததுனால பயமா? நான் ஒண்டியா இருக்கேன், ஒண்டியா இருந்தா க்ஷேமா தானே இருப்பேள், நீங்க உங்களை துன்புறுத்த பண்ண மாட்டேள், இன்னொருத்தர் தானே உங்களுக்கு ஏதாவது அபகாரம் பண்ணணும், ரெண்டாவது வியக்தியே இல்லையே, ஏன் பயப்படுறேன்? அதெல்லாம் தெரியாது சார், ஒண்டியா இருக்கே பயமா இருக்கு. பயம் ஏன் வந்ததுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுறோம். எப்படி பயம் வந்தது? பயம் எப்படி வரும் மனுஷனுக்கு? தனக்கு ஏதாவது தீங்கு நினைக்குமோ எனக்கூடியதான எண்ணத்துக்கு பயம் என்ற பெயர். நமக்கு இப்ப இருக்கக்கூடியதான நிலையை வந்து நாங்கள் நழுவி விடுவோமோ எனக்கூடியதான பயம், எனக்கூடியதான எண்ணம் பயம். ஸோ வாட் இஸ் ஃபியர்? இதெல்லாம் நாங்கள் நினைச்சே பார்த்ததில்லை சார். இந்த கிளாஸுக்கு வந்து எங்களை பிராணம் பயம்னு என்ன? பயம்னா பயப்படவும் தெரியும், பயம்னா என்னது? இது விவகாரம் ரொம்ப இருக்கு, டெய்லி தான் தூங்கிட்டு இருக்கோம். தூங்கம்னா என்னதுன்னா, அதை வச்சு 2 மணி நேரம் வேதாந்த லெக்சர் தூக்கத்தை பத்தி. கடைகள் அன்னைக்கு தூக்கமே வரல. என்ன லாபம்? பயம் தெரிஞ்சாதான் பயத்தை விட தாங்க தாண்ட முடியும். பயமானது என்னது? எதிர்பாராத விஷயம் நமக்கு வந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். இப்ப நாமெல்லாம் உயிரோட இருக்கோம், உயிரோட இருக்கக்கூடியதான் நமக்கு மரணத்தை கண்டு பயம். மரணத்தை கண்டு ஏன் சார் பயம் அப்படின்னு? தெரியாது சார், எது தெரியாதோ அதை கண்டு பயம். தெரிஞ்ச விஷயமா இருந்தா நம்ம பார்த்துட்டு வந்துருவோம். ஆனா விவகாரம் என்ன? மரணத்துல என்ன ஆறுதுன்னு தெரியாது. மரணானந்தரம் இந்த சரீரத்திலிருந்து ஆத்மா போறதுங்கிறான். அந்த ஆத்மா எங்க போறது, யார் அது போற இடம், எது எப்படி போறது, இவைகள்லாம் தெரியலையே. ஸோ இது முதல்ல பயத்துக்கு காரணம் மரணத்துக்கு. மரணானந்தரம் நமக்கு என்ன ஆகும்? ஒரு பயம். நாம் யாரை ரொம்ப அபிமானமாக வைத்து கொண்டிருக்குமோ, யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ, அவளெல்லாம் நம்மளை விட்டு போயிடுவாள். அவளை பிரிட்டு பிரிஞ்சு நம்ம போயிடுவோமோ? எங்கே போவோம்? இருக்கிற வரையிருந்து இவாளோட சண்டை போட்டிருக்கோம். ஆனால் இங்கேருந்து கிளம்பி போகிற காலத்தில் நம்ம தனியாக இருக்கும்பொழுது நமக்கு யார் காப்பாற்றுவா? இந்த பயம். ஸோ அங்கேயும் பாருங்க, ரெண்டாவது பொருளேங்கிற எண்ணம் தான் பயத்துக்கு வந்திருக்கு. வசதாக பயம் எப்படி? இதனால. அதே மாதிரியே மரணத்தில் நாங்கள் அடுத்ததாக மறுபிறவி எங்கே வரும் தெரியலையே. மனுஷனாக வருமா இல்லை மாடாக வருமா நாயாக வருமா ஒன்றும் தெரியலையே. அதே நல்ல இடத்துல பரப்போமா வேற எங்கேயாவது பரப்போமா ஒன்றும் தெரியல. இது ஒரு பயம். ஸோ மனுஷனுடைய பயம் எல்லாம் தன்னுடைய பிறவியை பற்றி, தன்னுடைய வாழ்க்கையை பற்றி, தன்னுடைய மரணத்தை பற்றி இந்த பயங்கள் இருக்கு. ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தரிசனம் அப்படிங்கிறது பகவத்கீதை. நாம் என்ன பண்ணணும்? இவைகள்லாம் துக்கமாக இருக்கு, இதை விட்டு பண்ணுங்கிற எண்ணம் நமக்கு வரணுமா? ஆனால் அவைகள் தான் நமக்கு நிச்சயமாக பயத்தை கொடுக்கறது. அதான் கர்ப்ப ஜன்ம ஜரா மிருத்யு லட்சணாத் பயாத். நமக்கு பயங்கள், கர்ப்பவாதம் எங்கே இருக்குமோ, எங்கே போகிறப்போமோ என்னமோ தெரியலையே. அதற்கு பிறகு ஜன்மா பிறவி, எப்படி பிறப்போம்? இந்த பிறவின்னு வந்த பிறகு எல்லாருக்கும் ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆணா பிறந்தவன்ல ஸ்திரீகளுக்கு ரொம்ப ப்ரிவிலேஜஸ் இருக்குது சார். பொண்ணா பிறந்தா தேவையில்லைங்கிறது. பொண்ணா பிறந்தவா எல்லோருக்கும் ஆணா பிறந்த இருக்கலாம்னு தோன்றது. இது என்ன விவகாரம்? சிருஷ்டியில் ஒவ்வொருத்தரும் அவள் வந்து நாட் சாட்டிஸ்ஃபை. என்ன பண்ணுறது? அது இன்னும் இல்லை, அனாதிகாலமாக வந்திருக்கு. ராமாயணத்தில் சீதாதேவிக்கு சொல்கிற ஸ்திரீத்வம் நது சமர்த்தம் ஹி சாகரஸ்யாஸ்தி லங்கனே. சமுத்திரத்தை ஸ்திரீகள் தாண்டப்படாதுன்னு சொல்லுங்க, புருஷால் தாண்டலாமா? ஒவ்வொருத்தரும் பேசும் பொழுது அவ குறைச்சலாகவும் இன்னொருத்தர் வசதியா இருக்கிறதாகவும் அவ வாழ்ந்துக்கு ஒரு எண்ணம். ஆனா பகவானை பார்த்தா பகவான் எல்லாரும் ஒண்ணுதான். எல்லோருக்கும் இது ஜென்மாவை பத்தி ஒரு கவலை இருக்கு. நான் அப்படி பிறந்திருக்கலாமே, பணக்கார ஆள் வீட்டில் பிறந்திருக்கலாமே, பெரிய இடத்துல பிறந்திருக்கலாம், யார் வேண்டான்னு சொன்ன நம்ம அதுக்கு தகுந்ததான கர்மாவை பண்ணலையே, ஏதோ கொஞ்சமா பண்ணியிருக்கோம், அதுக்கு தான் தவிர இப்படி பிறந்திருக்கோம். ஆனா நீங்கள் எப்படி பிறந்தாலும் உங்களை ஆட்கொள்றதுக்காக பகவான் சித்தமாக இருக்கார். தத்யோயோ தேவானாம் பிரத்யபுத்தியதா ததா ருஷீணாம் ததா மனுஷியானாம். நீங்கள் மானிட பிறவின்னு வந்தால் போகிறோம், என்ன நினச்சா போகிறோம், உங்களை நான் சேர்த்துக்கிறேங்கிற இதில் வசதி தாழ்த்தி என்ன இருந்தாலும் மனுஷனுக்கு இந்த ஒரு துன்பம் சார். எப்பொழுதும் நான் அப்படி பிறக்கலையே, இப்படி பிறக்கலையே, நான் வெளுப்பாக பிறக்கலையே, நான் நீளமாக பிறக்கலையே, நான் குட்டையாக பிறந்திருக்கேனே, என்ன பார்த்து இப்படி மனுஷியாளுக்கு ஒரு கவலை ஜென்மாவில். அதுக்கு பிறகு என்ன? பிறந்தான், அதுக்கப்புறம் அவனுக்கு நினைப்பே இல்லை. எப்போ மறுபடியும் நினைப்பு வருதுன்னார்? 65 வயசு ஆன பிறகு. மாடி பரிகட்டு ஏற முடியல, எழுந்தால் தள்ளாடுறது, ஒரு பொருளை எதையும் சீக்கிரமாக பண்ண முடியல, எப்பொழுதும் ஒருத்தர் நமக்கு சகாயம் வேணும்னு நினைக்கிறான். உத்தியோகத்திலையும் என்னாச்சுன்னார்? நீங்கள் டயர்டு ஸோ ரிட்டையர்டுன்ட்டான். வழி இப்படிங்கிற விவகாரத்தில் யார் யாரும் என்னை மதிக்கலேங்கிற கதை, ஓஹோ நமக்கு வயசாக எடுத்தோ அப்போ தான் ஞாபகம் வரும். அது வரைக்கும் இவன் வயசே ஞாபகம் வச்சுக்கல. பர்த்டே கொண்டாடுறான், எத்தனாவது பர்த்டேன்னு அவனுக்கே தெரியல, சொல்ல மாட்டேங்கிறான். விவகாரம் என்னடா? அது எப்போ ஞாபகம் வருது? அங்கங்கலிதம் பலிதம் குண்டம் தசனவிஹீனம் ஜாதம் துண்டம். உடம்பெல்லாம் கையெல்லாம் கை காலெல்லாம் சுருக்கம் விழுந்துருது, கண்ணெல்லாம் உள்ளே போயிடுது, ஒவ்வொரு பல்லாக கீழே வந்துடுது, பகவானை சரியாக சொல்ல கூட முடியல, பகவான் நாமாவை சொல்ல முடியல. அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஓஹோ நமக்கு வயசாயிடுது, இப்போ தான் சஜரா பெரிய பிசாச்சை விட்டு குடிச்சுட்டு கழத்தனங்கிற ஒரு பிசாச்சு, அதனால பயமா இருக்கு சார். ஜன்ம மிருத்யு ஜரா, அதுக்கப்புறம் கர்ப்ப ஜன்ம ஜரா மிருத்யு லட்சணாது, இவைகள்ல இருந்து பயத்தை அடைகிறான். இந்த பயத்திலிருந்து உங்களை தாண்டி வைக்கிறவர், உங்களுக்கு மறுபிறவி இல்லாமல், பிறவி இருந்தா தானே உங்களுக்கு ஜென்மா, கர்ப்பவாசம், பிறவி, அதுக்கப்புறம் கழத்தனம், மரணம், இவைகள்லாம் ஒண்ணு பின்னாலதான் ஒண்ணு வருது. உங்களுக்கு மறுபடியும் கர்ப்பவாசத்தை கொடுக்க மாட்டேன், உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்கு கொடுத்து பயத்தை போக்கக்கூடியவர் பரமாத்மா ஒருவர் தான். ஆகையால் அவருக்கு தாரஹா, பகவானுக்கு தாரணஹான்னு முன்னால சொன்னேன், இவர் தாரஹா. நமஸ்தாராய வேதமே சொல்றது பாருங்க, நமஸ்தாராய, எங்க இருந்து தாரஹாங்கிற நாம எடுத்தார் பீஷ்மாச்சாரியர், வேதத்துல எடுத்தார்னு சொல்றீங்களே, எந்த நாமத்துல எடுத்தார், எந்த மந்திரத்திலிருந்து? முழுக்க பார்த்தீங்கன்னா நாலு வேதத்துலையும் எடுத்துக்க, ஒவ்வொரு நாமாவையும் நாலு வேதத்தையும் தேடி பார்க்கணும். நம்ம சாராயாங்கிறது தாரஹா அப்படிங்கிற நாம வருது. அதே போலயே கர்ப்ப ஜன்ம ஜரா மிருத்யு லட்சணாத் பயாத் தாரயதீதி தாரஹா. அதே போலயே சன இந்திர இவ தேவேபியோபன் சந்தரணோ பவா சந்தாரணோ பவா அப்படின்னு யஜுர்வேதம் சொல்லும். அந்த இந்திரனானவன் தேவன், தேவதைகளிடத்திலிருந்தும் அக்னியானது, அக்னியும் எங்களை காப்பாற்றட்டும், எங்களை இந்த துன்பத்திலிருந்து விடுங்கோ, நீக்கட்டும் அப்படின்னு எஜுர்வேதம் சொல்றது. அங்கேயும் தாரகாங்கிற சப்தமானது வருது. அதற்கு பிறகு பகவானுக்கு சூரஹா, சூரஹா விக்கிரமணா, சூரஹா சிம்பிளா போட்டார் ஆச்சாரியன், மகாபராக்கிரமசாலி, எல்லோரையும் ஜெயிப்பவர், அதனால அவருக்கு சூரன்னு பேர். எங்கேயாவது அவளுடைய அவதாரத்தில் பகவான் தோத்து போனான்னு காட்டிருக்கலாம், எத்தனையோ யுத்தங்கள் பண்ணியிருக்கார், அவர் தோத்து போனார்னு எங்கேயாவது இருக்கோ, ஒரு இடத்துலையும் கிடையாது. அது எப்படி சார் தோத்து போகாமல் இருக்க முடியும், ஒரு சான்ஸ் தானே சார். யுத்தங்கள்னு சொன்னால் ஒரு நாள் இவர் ஜெயிக்கலாம், ஒரு நாள் அவர் ஜெயிக்கலாம், எப்பொழுதும் அவரே ஜெயிச்சுட்டு இருப்பார்னு எப்போ சொல்ல முடியும் அப்படிங்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லுங்க, எதிர்க்க இருக்கக்கூடியதான சத்ரு இருக்கானே, அவருடைய உடம்புல இருக்கக்கூடியதான புலன்கள்லாம் கண்ட்ரோல் பண்றவர் இவர் தான். எப்படி சார் ஜெயிப்பாருன்னு வந்தேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், வேற யாரும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா உலகத்துல யார் இருந்தாலும் அவளுடைய கண்ணு காது மூக்கு நாக்க அவளுக்கு வேலை செய்யும்படி பண்றவர் இவர் தான். அவளுடைய கர்மாக்கு தக்கவாறு அவளுக்கு எல்லா பலத்தையும் கொடுக்கிறவர் இங்க பரமாத்மா. ஆகையால் இவர் மனசை வச்சா இன்னொருத்தர் ஜெயிக்க முடியுமோ? நிச்சயமா ஜெயிக்க முடியாது. அதனாலதான் எப்பொழுதும் இவர் ஜெயிக்கிறவர். ஜெயம் எனக்கூடியதான பதார்த்தம் பரமாத்மாவுக்கு சேர்ந்ததே வழிய வேறொருத்தருக்கும் வராது. இதுதான் நம்ம சாதாரணமாக வாலி கதையை கேட்டிருப்போம். அது ராமாயணத்தில் வாலி ஒரு வரத்தை வாங்கிட்டு இருக்கான். என்ன வரம்னர், எனக்கு எதிர்க்க யார் யுத்தத்துக்கு வராளோ, என் கண்ணுக்கு எதிர்க்க வந்துமே அவ பலத்தில் பாதி பலம் எனக்கு வந்துடணும், இன்னைக்கு எவ்வளோ பலம் இருக்கோ அவளுக்கு அதில் 50% எனக்கு வந்துடும்னர். இப்போ யாருக்கு சார் பலம் ஜாஸ்தியாக இருக்கு? இவருக்கு ஆல்ரெடி கொஞ்சம் பலம் இருக்கு, எதிர்க்க இருக்கிறனுடைய பலத்தில் பாதி பலமும் இவருக்கு வந்தாச்சு. இப்போ நிச்சயமாக பலம் யார் இடத்துல இருக்கு? இவர் இடத்துல இருக்கு, இவர் தான் ஜெயிப்பார். இந்த வரம் இருக்கிறதுனால தான் பகவான் ராமச்சந்திரமூர்த்தி என்ன பண்ணார், அவருக்கு எதிர்க்க வராமல் என்ன காரியமாகணும், அதனால தான் எதிர்க்க வராமல் பின்னாடி அடித்தார். இது சாதாரணமாக நம்ம சொல்கிறோம், ஆனால் ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் இருந்து கொண்டு அவாவாளுக்கு அவாவா புலன்கள் வேலை செய்யும்படி பண்றவர் மத்தியே வாமனமாசீனம் விஸ்வே தேவ உபாசதே. நம் இதயத்துக்குள்ள இருந்து கொண்டு கண்ணு காது மூக்கு நாக்கு இவைகள் எல்லாவற்றுக்கும் சக்தியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த பரமாத்மா. அவர் நினைச்சாரையானால் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவார், ஒன்றும் வேலை செய்யாது. பகவான் பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு சொல்றார், நான் முன்னாலேயே கொன்னும் டைம்லாம் வெறுமன் நிற்கிறார், நீ பானத்தை போட அம்பு போட தானா கீழ் விழுந்துருவான். நிமித்தமா திரம்பவ சவ்யதாஜன் மயை வேண்டே நிகதா பூர்வமேவா, எல்லோரும் என்னால முன்னால கொல்லப்பட்டார். எங்கே சார் கொன்னு, நீங்க எப்ப கொன்னு, இத்தனை பேரையும் ஒன்னும் கவலைப்படாத கொண்டு விட்டேன், ஒண்ணு தெரியலையே நான் பார்க்கலன்னர். அன்னைக்கு சங்கம் ஊதினேன் பார்த்தல, பஞ்சஜன்யம் ஹிருதே கே ஹிருதே கேத தேவதத்தம் தனஞ்சய. யுத்த ஆரம்பத்துல பகவான் பாஞ்சஜன்யம்னு தன்னுடைய சங்கர் ஊதினர். அந்த ஊதின சங்கர் கிருதயானி வியதாரயன்னு அவளுடைய சத்ரு சைன்யத்தில் இருக்கக்கூடிய ஹார்ட்டெல்லாம் அது அன்னைக்கே ஹார்ட் அட்டாக் வந்துருந்தான். பெருமன் நிற்கிற அவட்டம் அங்கே வாரம் முழுக்க பகவத்கீதையிலே இருக்குன்னு நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. என்ன வித்தியாசம்னர், லோகத்தில் போன பிறகு சங்கூதுவான், இவர் சங்கூதி போயிட்டார், அவ்வளோதான் வித்தியாசம். முன்னாலே உதவிட்டார், விவகாரம் முழுக்க அப்படி. லோகத்தில் சௌரியம்னு வந்ததை ஆனால் எல்லாரை விட ஜெயிக்கிறதுங்கிற ஒரு சுரூபமே அதே பரமாத்மா இருக்கலாம். ஆகையால் விக்ரமணாத் சூரஹா, இப்படி எல்லாரையும் ஜெயிக்கிறதுனால்தான் அவருக்கு சூரன்னு பேரு. திராதா ரமீந்திரம் அவிதா ரமீந்திரம் ஹவாமே துஹவம் சூரமீந்திரம் ஆயாத் உபமஸ்துத சாதய அப்படின்னு சதமாதஸ்து சூரா. எங்க இருக்கு சூரஹாங்கிற பலன் சொல்லல, தினந்தோறும் நம்ம சொல்லக்கூடியதான் இந்த மந்திரத்திலேயே சூரஹான்னு இருக்கு. அதனால பகவானுக்கு சூரஹான்னு பேர். இப்படி அசோகஸ்தாரண தாரஹா சூரஹா இது வரைக்கும் பார்த்தோம். சௌரியின் அடுத்த நாம யாருன்னு, சூரஸ்யாபத்தியம் வசுதேவஸ்ய சுதா சௌரிஹி, சூரனுடைய சந்தானம் அது என்ன சௌரிஹி. இப்போ சூரஹான்னு சொன்னேன், எங்களை எல்லாரும் காப்பாற்றுனதான இந்திரன் அவனை ஸ்தோத்திரம் பண்ணிருக்கோம். திராதாரம் இந்திரம் அவிதாரம் இந்திரம், எங்களை காப்பாற்றவர் திராதா, அவிதா ரட்சிக்கிறவர், அப்படிப்பட்டதான் அவரை ஹவாமஹே சுஹவம் சூரமிந்திரம். இந்திரனுக்கு சூரன்னு சொன்னேன், ஆனால் அந்த இந்திரனுடைய சூரனுக்கு சௌரியம் யார் கொடுத்தா, அவர் தான் கொடுத்தார். இந்திரனுக்கும் அவர் உடம்புல இருக்கக்கூடியதான சூரத்தன்மையை யார் கொடுத்தார், எங்கள் பரமாத்மா கொடுத்தார். அந்த பரமாத்மா சூர வம்சத்தில் சூரன் இருக்கக்கூடியதான பேர் இருக்கக்கூடியதான வசுதேவருக்கு பிள்ளைய பிறந்தார். ஆகையால் சௌரிகி, நமக்கு சௌரியம் பலம் இவைகள்லாம் எங்கே வருதுன்னு கொஞ்சம் யோசனைப்படுவோம். நமக்கு உடம்புல பலமானது, ஒரு பலமானது நமக்கு ரெண்டு விதமாக இருக்கு. என்ன பலம், ஒன்று ஃபிசிக்கல் பவர், சாரீரகமான பலம், இது ஒன்று. இன்னொன்று மானசிகமான பலம், ரெண்டும் பார்க்கணும். சாரீரக பலம் மட்டும் இருந்தால் போகாது. இப்போ யானைக்கு சாரீரகமான பலம் இருக்கு, அது எந்த காரியமாவது பண்ணும். ஆனால் என்னாச்சுன்னா, பக்கத்தில் ஒரு இவன் இருக்கான், யானைப்பாகம் இருக்கான், அவனுக்கு அடங்கி இருக்கு. அது கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பிட்டு அங்குஷத்தோட கொட்டிவிடும், குரோதாக அர அங்குஷோஜ்வலா, அவ்வளோதான். அப்போ விவகாரம் என்ன ஆயிடுது, சாரீரகமான பலம் இருந்தால் மட்டும் போகாது, மானசிகமான பலம் இருக்கணும். மானசிகமான பலம்னா வில் பவர். விவேகானந்தர் சொல்கிறார் பார்த்தீங்களா, வில் பவர் இருந்தால் தான் மனுஷனுக்கு வசதி. நாயமாத்மா பலஹீனேன லப்யா, பலஹீனனாக இருக்கிறதுனால இந்த ஆத்மா கிடைக்க முடியாது, ஆத்மாவை அடைய முடியாது. உங்களுக்கு பலம் வேணும், என்ன பலம் வேணும், மானசிக பலம் வேணும். இந்த காரியத்தை ஜெயிச்சு தீருவேன், என்ன 10 லட்சம் ஜெமிக்கணுமே, உட்கார்ந்துட்டேன் பாருங்க, அந்த தைரியம் எங்கே சார் இருக்கு மனுஷியான. 10 பெரிய புத்தகம் விட்டுதான், 1000 நாமா வாசா, அது எப்படி சார் படிக்க முடியும், 1000 நாமா நீ சொல்லும் பொழுது முடியாதுன்னு நினைச்சுட்டே சொல்றான். 10000 நாமா சிவனுக்கு பாரதத்தில் எழுதியிருக்கார், அது எப்படி படிக்கப்படுறது, இந்த 1000 நாமாக படிக்க முடியலையே, 10000 நாமா ஐத நாம ஐத நாமாவளின்னு இருக்கு, என்ன பண்ணுறேன் அப்படியெல்லாம் எழுதியிருக்க. கொஞ்சம் ஞாபகம், இந்த மனுஷனுக்கு எந்த காரியமாக இருந்தாலும் நான் சாதிப்பேன் எனக்கூடியதான எண்ணம் இவனுக்கு இருந்தால் அதுவே ஜெயிக்கலாம். ஆனால் நமக்கு முன்னாலே அது என்னால் முடியுமோ முடியாதோ பயம் வேண்டாம். நாயமாத்மா பலகீனேன லப்யா, 10 நிமிஷம் சார், ஒன்றும் புரியாது சார், அது சொன்னாலும் பழைய மாதிரியே இருக்கு சார், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு கிளாஸ், அது எப்படி சார் வித்தியாசம் வரும், கவலைப்படாதீங்க, நீங்களா புரிஞ்சுட்டு இருக்க, சொல்றதோ புரிந்து கொள்றதோ கேட்கறதோ பகவான் அல்லவா. யொந்த பிரவித்யமமவாதமிமம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்ய கில சக்தி தரஸ்வதாம்னா அந்யாம்ச ஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீனு பிராணன்னமோ பகவதே புருஷாய துப்யம் துருவஸ்வாமி சொல்றார். யார் உள்ள இருந்து கொண்டு எல்லோரையும் எப்பொழுதும் காப்பாற்றி கொண்டு இருக்கானோ, கேட்கிறவனும் அவன்தான், சொல்றவனும் அவன்தான், சொல்லாமல் அவன்தான் இருக்கான், அப்படிப்பட்டதான் அவரை நினைத்தா போருமே. அப்படி சௌரியாக வந்து அவருடைய பிள்ளையாக அவர் இருக்கார். அதனால சௌரிஹி சூரஸ்யாபத்யம் வசுதேவஸ்ய சுதா சௌரிஹி. அதற்கு பிறகு ஜனேஸ்வரஹ, ஜனங்கள் எல்லோருக்கும் ஈஸ்வரனாக இருக்கு. ஒத்தர் ரெண்டு பேர் தான். துட்டாளுக்கும் அவர் தான் ஈஸ்வரர், நல்லவர்களுக்கும் அவர் தான் ஈஸ்வரர். ஈஸ்வரஹான்னு சொன்னால் கண்ட்ரோல் பண்ணுறவர். எப்படி கண்ட்ரோல் பண்ணுறக்கார்? ஈஷா வாஸ்யமிதம் சர்வம் எத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத், உலகத்தில் இருக்கிற எல்லா பதார்த்தத்தையும் அவரால் மறைக்கணும். அவர் எங்கே என்னமா பண்ணிட்டுருக்கார் எல்லாம் உங்களை எப்படி? ஏஷ சர்வேஸ்வரா ஏஷ சர்வாதிபதி, அவர் தான் ஈஸ்வரங்கிறதே. எப்படி சார் ஒரு ராஜாவாக இருந்தால் கட்டளை போடுறார், இதை தாண்டினா தலையெடுத்து விடுவேங்கிறார். பகவான் நமக்கு ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காரா? ஒன்றும் பண்ணலையே. அவர் கையில் ஸ்கேல் வச்சுருக்காரா இல்லை கன் வச்சுட்ருக்காரா? எப்படி நம்ம ஜனங்கள்லாம் காப்பாற்றி கொண்டு இருக்கார்? எப்படி சொன்ன பேச்சு கேட்காதவர்கள்லாம் ஒன்றையும் கவலைப்படாதீங்க. அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமான்னா, உங்கள் இதயத்துக்குள்ளே பொந்துக்கிறார். இதயத்துக்குள்ளே பொந்துண்டு உங்கள் மனசை அந்த பக்கமாக திருப்புறார். நீங்கள் இஷ்டப்பட்டு அந்த காரியத்தை பண்ணுற, பகவான் எது சங்கல்பம் பண்ணுறாரோ அந்த காரியத்தை நீங்களே பண்ணுற, உங்களை பண்ணும்படி பண்ணிட்டுருக்கார். ஆகையால் புத்தியாசம் யோ ஜெயந்தி தம், பகவான் என்ன பண்ணிட்டுருக்கார்? நீங்கள் எந்த காரியத்தை பண்ணணுமோ அந்த காரியத்தை பண்ணும்படி, அதுதான் ரைட்டாக இருக்கும்படி உங்களுக்கு புத்தியை கொடுக்குறார். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணிட்டுருக்க. இப்போ யார் வார்த்தை சரி சொல்லும்? உங்கள் வார்த்தையா அவர் வார்த்தையா? அதனால் அவருக்கு என்ன பேர்? ஜனேஸ்வரா. அப்போ புண்ணிய பாபங்கள்லாம் நான் பண்ணினேனே அது விளைவு அவருக்கு தானே சார் போகணும், அவர் தானே சார் என்னை தூண்டி விட்டார்னு. நன்னா இருக்கேன், பண்ணினது நீங்கள், அவருக்கு போகணுங்கிறல என்ன? நானா பண்ணினேன், என்னை பண்ண வச்சார், ஆட்டி வச்சார்னர். அதான் பார்க்கணும் அவர் எப்படி ஆட்டி வைக்கிறார் தெரியுமோண்ணா? உங்கள் கர்மாவுக்கு தகுந்தா போல் ஆட்டி வைக்கிறார். போன ஜென்மாவில் நீங்கள் பாபம் பண்ணி கெட்ட காரியம் பண்ணியிருந்தீங்களேன்னு அதுக்கு தகுந்தா போல், அதுலேருந்து நல்ல காரியத்தை பண்ணியிருந்தால் நல்லது பண்ணிட்டுருக்கேன். ஒத்தன் சொன்னால், சார் நான் கெட்ட காரியம் பண்ணியிருந்தாலும் நான் கெட்டவனாக இருந்தாலும் சரியாக திருத்த வேண்டியது அவர் பொறுப்புண்டர். இல்லைன்னு எப்படி? ஒத்தன் இந்த பிறவியில் காசை யாருக்கும் தானம் பண்ணலை சார், ஒரு பைசா தானம் பண்ணலை, எல்லாத்தையும் தானே கடைசி வரைக்கும் வச்சுட்டோம். பகவான் பார்த்தார், நீ யாருக்கும் ஒன்றுமே தானம் பண்ணலையேப்பா, நல்ல வார்த்தை கூட பேசலையேப்பா, நான் என்ன பண்ணுவேன்? அதத்தபாவேன பவே தரித்ரா, தரித்திரனா பறக்க வச்சுட்ட. ஏன்னா இவன் கொடுத்துருந்தா, கொஞ்சம் கொடுத்துருந்தா பத்து மடங்கு இவருக்கு வரும்படி பண்ணுவார். ஒன்றுமே இவன் கொடுக்கல, ஒன்றுமே பண்ணலை, ஆகையால் என்ன பண்ணுறதுன்னு தரித்திரனா பறக்க வச்சார். அதத்தபாவேன பவே தரித்ரா, அவனே தரித்திரனா இருக்கான். தரித்திரனா இருக்கிறவன் எப்படி சார் தானம் பண்ணுவான்? அவன்கிட்ட இருந்தால் தான் தானம் பண்ணுவேன். தரித்திரபாவேன கரோதி பாபம், இந்த ஜென்மாவில் தரித்திரம் பண்ணினதுனால, தரித்திரமாக இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் பாபமாக பிறந்தார். பாபம் தான் பண்ணினா, பாப பிரபாவா தேவ புனர் தரித்ரா, பாபம் பண்ணினா அதனால தரித்திரனா பிறந்தான். என்னடா ஜனர் புனர் தரித்ர புனரேவ பாபி, இப்படித்தான் ஆழ்ந்திருக்க சம்சாரத்துக்குள்ள ஜனங்கள் இப்படி மாறிட்டு இருக்காளே, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கருட புராணத்தில் கேட்டிருக்கேன். பகவான கருடன் கேட்குற, இப்படி ரொம்ப பேர் மாட்டின் இருக்காளே, என்னவா நீங்கள் காப்பாற்ற போறள் அப்படின்னார். பகவான் சொல்கிறார், பைத்தியமே நான் ஒரு வழி சொல்லியிருக்கேனே, இவன் தரித்திரனாக இருக்கட்டும் பாப்பியாக இருக்கட்டும், என்னைக்காவது ஒரு நாள் இவனுக்கு சத்சங்கம் கிடைக்காதா? அவனுக்கு அதனால தான் இப்போ 100 வயசு கொடுத்துருக்கேன், 100 வயசு இங்கும் அங்கும் அலைஞ்சுண்டு, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சத்தோடு சேரமாட்டானா? சத்தோட எண்ணிக்கு சேர்றானோ அன்னைக்கு அவன் இத்தனை பிறவைகளில் பண்ணின பாப வாசனைகள்லாம் அடங்கி போறது. அந்த சத்தினுடைய ஒரு பிரபாவத்தினால, அவருடைய ஒரு கௌரவத்தினால, மகிமையினால இவனுக்கு நல்ல எண்ணம் தோன்றது. நல்ல எண்ணம் தோணினதுமே பகவான் நாமாவை சொல்றான், பகவான் நாமாவை சொல்றதுனால புண்ணியம் வருது, புண்ணியம் வந்ததுனால காசு வருது, காசு வந்ததுனால பகவான் நாமாவை சேர்ந்திருக்க அவரோட சேர்ந்திருக்கார் அல்லவா, தர்மத்தை பண்ணுகிறான், பழைய பாப்பங்கள்லாம் போறது. வழி என்ன? சம்சாரம் தவித்து கொள்ள முடியாதுன்னு சொல்லாதீங்க. எல்லோரையும் கரை ஏற்றுவதற்காகவே நான் இருக்கேன். ஆகையால் எனக்கு என்ன பேரு? ஜனேஸ்வரா. அதனால்தான் ஜனானாம் ஜந்தூனாம் ஈஸ்வரா, சகல பிராணிகளையும் கொண்டாடுறவர், சகல பிராணிகளையும் அவர் மேல் நோக்கி அவளை காப்பாற்றி கொண்டிருக்கிறவர். ஆகையால் பகவானுக்கு என்ன பேரு? ஜனேஸ்வரா. இது பார்க்கணும். ஏக சர்வேஸ்வரான்னு சொன்னோம், சர்வேஸ்வரானா 1,84,00,000 ஜீவராசிகளுக்கும் ஈஸ்வரர், தேவதைகளுக்கெல்லாம் ஈஸ்வரர், இங்கே இந்த நாம ஜனேஸ்வரர், ஜனாளுக்கெல்லாம் ஈஸ்வரர். ஆகையால் நமக்கு எல்லோரையும் ஒவ்வொருத்தருக்கும் ஹிருதயத்தில் அவர் இருந்து கொண்டு நாம் எவ்வளவு கட்டம் வந்தாலும் ஒரு நாளாவதும் திரும்பி பார்க்க மாட்டோமா அவரை? அவரை நினைக்க மாட்டோமா? நினைச்சிடையானால் அவர் என்ன வேற ஒன்றும் பண்ணலை, உங்களுக்கு அறியாமலேயே ஒரு சத்தோடு வந்து சேர்க்குற. அந்த சத்து எங்கே இருக்காருன்னு தெரியும். இந்த ஊரில் சத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம், உத்தரப்பிரதேசம் பண்ண சந்தும்பா அவ்வளோதான் வைப்போம். சந்து பண்டா, பண்டான்னு என்ன அர்த்தம்? பண்டா பிரம்மஜானம் எஸ்யாஸ்தே சஹா பண்டிதா. இந்த இடத்துல அந்த ஊரில் அவள் பண்டான்னு வச்சுருக்கான். பகவான் நாமாவை யார் சொல்கிறாளோ அவன், அவள் ஒழுங்காக சொல்கிறானா எப்படி சொல்கிறானா ஒன்றும் பண்ண. சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யஞ்ச, எப்படியாவது அவர் பகவான் நாமாவை சொல்லிக்கொண்டே இருந்தால் போகிறோம். அவளோடு சேர்ந்தோமையானால், அவளுடைய ஒரு சங்கம் நமக்கு இருக்குமையானால், சதாம் சங்கோஹி பேஷஜம், நல்லவருடைய சேர்க்கையே போகிறோம். அவள் நமக்கு அது உபதேசம் பண்ணணும், இது உபதேசம் பண்ணணும், ஒன்றும் வேண்டாம். அப்படி யாராவது குரு ஒரு வார்த்தை சொன்னால் போகிறோம். அந்த பக்தி நம்மளை நிச்சயமாக கவல். எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தசேதே கதிதாக்கியர்த்தா பிரகாசந்தே மகாத்மன அப்படின்னு அவர் எல்லோரையும் காப்பாற்றுறார். ஆகையால் பகவானுக்கு ஜனேஸ்வர அசோகஸ்தாரடஸ்தார சூரசௌரிர் ஜனேஸ்வர, அதுக்கு பிறகு அனுகூல அனுகூலா நல்லா இருக்கு. நமக்கு தெரிஞ்ச பதம் எல்லாம் ரொம்ப அனுகூலமாக இருக்குது சார். காலம் அனுகூலமாக இருக்கு, லோகத்தினர்கள் அவருக்கு சந்தர்ப்பங்கள்லாம் அனுகூலமாக இருக்குது. ஆகையால் முன்னுக்கு வர அப்படின்னு சொல்கிறோம். உமக்கு எப்படின்னு தொட்டதெல்லாம் பிரதிகூலம், இவன் தனக்கு மட்டும் இப்படி நினச்சிட்டு இருக்கான். ஆனால் உங்களுக்கு எல்லாமே அனுகூலமாகும். எப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வந்தாலும் அது அனுகூலமாக உங்களுக்கு அமையும். அது அமையிறது எப்படியே பகவானுடைய சுரூபையினால். ஆகையால் பகவான் யார்? அனுகூலர். ஆத்மத்வேனிகி சர்வேஷாம் அனுகூலா, அனுகூலம்னு நமக்கு சகாயம் பண்ணுறவர். நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு எதுன்னு நாம தான், மற்றவர்கள் இல்லை. எல்லோருக்கும் நமக்கு எப்பொழுதும் அனுகூலமாக இருக்கிறது நம்ம ஆத்மா. மீதி எல்லாம் ஒரு சமயத்தில் அனுகூலம், ஒரு சமயத்தில் பிரதிகூலம். இந்த ஃபேன் இருக்க வெயில் காலமாக இருந்தால் அனுகூலமாக இருக்கு. அதுவே ரொம்ப மழை கொட்டுறதுன்னு வச்சுக்கணும், அன்றைக்கி ஃபேன் இருந்தால் வேண்டாம் சார் எட்டி போய்க்காரு, ஏண்டாவே வர்ற குளிர் போதும். எது ஒரு காலத்தில் அனுகூலமாக இருந்ததோ அதுவே இன்னொரு காலத்தில் பிரதிகூலமாக இருக்குது. ஆனால் பகவான் நீங்கள் என்னடா இருந்தார், நாம் எப்பொழுதும் நமக்கு அனுகூலம் தான். நாம் நம்ம ஆத்மா நமக்கு பிரதிகூலமாக ஒரு நாளும் இருக்காது. எது நடந்தாலும் நாம் இல்லை சார்மா, ஏதோ தப்பிதான் நடந்து போயிடு தலையில் அடிச்சுக்கிறானே தவிர, புத்திக்கு தோஷம் சொல்கிறானே தவிர, நான் எப்பொழுதும் ரைட்டு தான். இந்த புத்தி தான் இப்படி பண்ணித்தருந்த இப்படின்னு இன்னொருத்தர் தான் தப்பு சொல்கிறான். ஆகையால் அவர் அந்த பரமாத்மா எப்படி இருக்கார், நம்ம இடத்துல ஆத்மாவாக இருக்கிறார். ஆகையால் ஆத்மத்வார் சர்வேஷாம் அனுகூலா, எல்லோருக்கும் அனுகூலம் இருக்கார். நகி ஸ்வஸ்மின் பிராதிகூல்யம் ஸ்வயம் ஆச்சரதி, தனக்கு தான் கெடுதலை நினைத்து கொள்வானோ யாராவது செய்வானோ? கிடையாது. எல்லோரும் மற்றவர்களுக்கு கெடுதல் பண்ண தயாராக, தனக்கு தான் பண்ணிப்பானோ? நிச்சயமாக கிடையாது. ஒருத்தர் சொல்கிறார், இல்லை சார் பண்ணிட்டவனும் இருக்கான். என்ன ஆச்சுன்னா, பரீட்சை ஃபெயில் ஆகிட்டேன்னு ரயில் அடியில் தலை கொடுத்து விட்டான், தனக்கு பிரதிகூலம் பண்ணிட்டானோ இல்லையோ? யாரோ ஒருத்தர் இவன் நேசித்தவன், அவன் இவனை திரும்பி பார்க்கலையா, விஷத்தை கொண்டு வந்து சாப்பிட்டான், பிராணம் விட்டானே. இப்போ பாருங்க, தனக்கு தான் பிரதிகூலம் பண்ணிட்டானோ இல்லையோ? இல்லை சார் பண்ணிக்கலாம். என்ன இது பிரதிகூலம் பண்ண? இல்லை இல்லை, இது எதுக்கு பண்ணிட்டான் தெரியுமா? நான் தான் உயிரோடு இருந்தால் தனக்கு வெக்கம் வரும், அதுக்காக எடுத்துல கொடுத்துட்டான். ஏண்டா இந்த பரீட்சையும் நீ பாஸ் பண்ண முடியல, நீ எதுக்கு லாயக்காக இருக்கேன்னு பத்து பேர் சொல்வாளாம். அந்த வெக்கத்துக்காக போயிட்டானே தவிர நிஜமா இல்லை. அதே போல நேசித்தவள் என்னை பார்க்கலே என்பதற்காக பண்ணானே, ஆனால் இவளே என்ன நேசிக்கலையே நான் எதுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் போயிருக்கேன். தன்னிடத்துல தோஷம் இல்லை, இந்த தோஷமானது இன்னொருத்தடத்துல தான் சொல்லுவோம். எல்லோரும் தனக்கு அனுகூலமாக இருப்பாளே தவிர தனக்கு பிரதிகூலமாக இல்லை. அப்படிப்பட்டதான ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறதுனால பகவானுக்கு என்ன பேர்? அனுகூலா. கூலம்னு சொன்னால் கரைன்னு அர்த்தம். நதிக்கு ரெண்டு கரை இருக்கு, இக்கரை அக்கரை. இந்த கரைன்னு சொன்னாலே சம்ஸ்கிருதத்தில் கூலம்னு சொன்னால் கரைன்னு அர்த்தம். இந்த கரையிலிருந்து நதியில் இறங்கிறதுக்கு பயப்படுறலாம் இல்லையா? சின்ன குழந்தைகளை பாருங்க, அழைச்சின்னு போங்க, போய் ஸ்நானம் பண்ணான். இவன் வந்து ஒரு பத்து வருஷமா நீச்சல் கத்துன்னு இருக்கான், இருந்தாலும் நதியில் ஸ்நானம் பண்ணுறது பயம். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நீச்சல் குளம் இருந்தால் அதில் அதில் நீச்சல் அடிப்பான், போடுற நதினா பயம். என்ன சுவாமின்னு அந்த குழந்தை அதில் இறங்கி ஸ்நானம் பண்ணுறதுக்குள்ள அவனுக்கு பயம் இருக்கு. ஏண்டான அந்த கூலம் கரையிலுக்கு பார்த்தா கரையில் இருக்கிறது தனக்கு தைரியம், தனக்கு நல்லதுன்னு நினைக்கிறான். கரையை விட்டு ஜலத்தில் இறங்கிறது பயம் எல்லோருக்கும். அயல் கூலம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? சேஃப்டி பிளேஸ்னு அர்த்தம். எல்லோருக்கும் தைரியமான ஒரு இடத்துக்கு கூலம்னு பேர். அந்த கூலம் பக்கத்திலேயே இருக்கிறவ அணுன்னா சமீபம்னு அர்த்தம். கூலத்திலேயே கரையிலேயே உட்கார்ந்துட்டு இருக்காரா எங்க பகவான். ஆகையால் நீங்க தவறி போய் கீழே விழுந்தாலும் உங்களை விழாம காப்பாத்துறதுக்காக இருக்கிறவர். ஆகையால் அவருக்கு அனுகூலம் பேர். இப்போ அனுகூலர்னு அவர் ரெண்டு பேர். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு உதவுபவர் ஒரு அர்த்தம். ரெண்டாவது எப்பொழுதும் உங்களை காப்பாற்றுவதற்காக கரையிலேயே நீங்க இறங்கணும்னு நினைக்கக்கூடியதான கரையிலேயே அவர் இருக்கார். எப்பொழுதும் உங்களை காப்பாற்றி கொண்டிருப்பவர். ஒரு தைரியம் நமக்கு, என்னையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு வியக்தி இருக்காருன்னா தைரியமா வாழ்க்கையில சம்சாரத்துல இறங்கலாம். காரணம் இது செலவு பண்ணலாமா அது பண்ணலாமா எத்தனை பயம் தெரியுமா? காசு இருக்கு இதை நம்ம செலவு பண்ணலாமான்னு நினைக்கிறோம். வேற ஏதோ ஆபத்து வந்துருமோ, இந்த பணத்துக்கு அர்ஜென்சி வருமா, எத்தனை பேர் பயப்படுறா தெரியுமா? நான் அதே போல இதை இன்னொரு கொடுத்தல தேவைக்கும் மறுபடியும் நமக்கு வேண்டி இருக்குமா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பக்கத்தில் காப்பாற்றுறது பகவான் இருக்கார். அவர் மேலே பாரத்தை போட்டுடணும். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், நாம் டிசைட் பண்ணி எதுவும் ஆடலான்னு ஒன்றும் கிடையாது. அந்தந்த சம்பத்தில் பகவானுக்கு பாரத்தை போட்டு நீங்கள் எல்லோருக்கும் தானம் பண்ணுங்கோ, அது பண்ணுங்கோ, இது பண்ணுங்கோ, பகவான் நாமாவை சொல்லுங்க, தியானம் பண்ணுங்கோ, கண்ணை மூடிட்டு அவருடைய ஸ்வரூபத்தை எந்த ஸ்வரூபம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவரை தியானம் பண்ணுங்கோ. போகிறோம் பகவான் இது வேணும் அது வேணும் கேட்கலை. நம்மளால் முடிஞ்சது பண்ணுங்கோ. மீ சமயத்தில் தியானம் பண்ணுங்க, கண்ணை மூடிட்டு தியானம் பண்ண 5 நிமிஷம் என்ன ஒரு மணி நேரமாக சொன்னேன், கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை மூடி தியானம் பண்ணி பழங்க பகவஸ்வரூபத்தை பார்க்கலாம். ஏன் பகவான் எப்பொழுதும் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கார். அதனால அனுகூல ஆத்மத்வேனஹி சர்வேஷாம் அனுகூல நஹி ஸ்வஸ்மின் பிராதிகூல்யம் ஸ்வயமாச்சரதே. பிறகு தர்மத்ராணாய சதம் ஆவர்த்தனானி ஒரு பேர் பகவானுக்கு நூற்று கணக்காக சுத்தி வழியாக சுத்தி கொண்டிருப்பவர். என்ன சார் சுத்திட்டே இருக்காருங்கிறத நாமல்லாம் சுத்தி கொண்டிருக்கோம். என்னென்னமாகவோ பிறந்தோம், என்னென்னமாகவோ ஆயிருக்கு. நாம் பறக்காத பிறவி இல்லை, அத்தனை துன்பங்களும் அனுபவித்துக்கோருக்கோம். பகவானும் பிறந்திருக்காருனாரே என்ன, பகவானும் பிறந்திருக்காருப்பா. பகவான் சொல்றார் பகுவனிமே வியதிதாரி ஜன்மானி தவ அர்ஜுனா, எனக்கும் ஆயிரக்கணக்கான பிறவைகள் இருக்கு, உனக்கும் ஆயிரக்கணக்கான பிறவைகள் இருக்குன்னு அர்ஜுனனை பார்த்து. என்ன இப்படி சொல்றது, நீனும் நிறைய தினம் பிறந்திருக்கடா, பிறந்திருக்கேனே, மீனாக பிறந்திருக்கேன், ஆமையாக பிறந்திருக்கேன், என்னென்னமாக பிறந்திருக்கேன், உங்களால் கண்டுபிடிக்கணும், நரசிம்மனாக பிறந்திருக்கேன், மனுஷனில் சேர்க்கையா சிங்கத்தில் சேர்க்கையா அப்படி பிறந்திருக்கேன், குட்டையாக பிறந்திருக்கேன், நட்டையாக பிறந்திருக்கேன், ஆதான பகவான ராமனாகவும் பிறந்திருக்கேன், வாமனாகவும் பிறந்திருக்கேன். ஆனால் என்ன வித்தியாசம், நானும் பிறந்திருக்கேன் நீங்களும் பிறந்திருக்கலாம், என்ன வித்தியாசங்கிறீரா? உமக்கு அந்த பிறவியில் நடந்ததே நிறைய விஷயங்கள் தெரியாது. எல்கேஜியில் நீங்கள் படித்தவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லுங்கள், ஆனால் உங்கள் டீச்சர் பேர் சொல்லுங்கன்னு விடுங்க, ஃப்ரெண்டாக அது விடுங்க, சரி அதெல்லாம் யார் சார் ஞாபகம் வச்சுப்பா? சில பேர் வர்றவர்னா எடுத்த ஃபோட்டோ இருக்கு, அதெல்லாம் வரிசையாக எடுத்து வச்சுருப்பாங்க, அதை பார்த்து தான் சொல்லணும், ஞாபகம் இல்லை எத்தனையோ மறந்து போச்சு. ஆனால் பகவானுக்கு இந்த உலகத்தில் எந்தெந்த பிராணி இருக்கார், அவருக்கு எத்தனை பிறவிகள் இருக்குது, எந்த பிறவியில் என்ன ஆச்சுன்னு அவருக்கு சொல்ல தெரியும்னு. பகவானுமே வியதிதானி ஜன்மானி தவதார்ஜுனா தான்யம் வேதா, நான் அறிவேன்னு இல்லை, வேத சர்வாணி. உமக்கு எந்த பிறவியில் எந்த வயசில் என்ன ஆச்சு டைரெக்டாக கேட்டால் தெரியும், எல்லாம் மெமரியில் இருக்கு. இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி நான் பார்ப்பேன், உமக்கு தெரியாது. நத்வம் வேத்த பரந்தபா அப்படின்னு பகவான் எல்லோருக்கும் எல்லா பிறவியும் எடுத்துறியும். அவருக்கும் அநேக பிறவிகள் எடுத்திருக்கார், நூற்றுக்கணக்கான பிறவிகள் எடுத்திருப்பார். அந்த பிறவிகள்லாம் எப்படி, எதா எதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தான தர்மஸ்ய ததா ஆத்மானம் சுஜாமியகம். எப்பப்போ இந்த உலகத்தில் தர்மம் ரொம்ப குறைஞ்சி போயிருக்கோ, அதர்மம் அதிகமாக இருக்கோ, அப்பப்பெல்லாம் நான் பிறக்கிறேன்னு புத்தர் வந்து கேட்டேன். இன்னும் பகவான் பிறக்கலையேன்னு, பிறக்கலைன்னா இன்னும் தர்மம் கொஞ்சம் ஒரு மூலையில் இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல பாரதிய வித்யாவில் ஒரு 100 பேர் வந்து கேட்டுட்டு இருக்கா, இதுவும் என்னைக்கு முடிகிறதோ அன்னைக்கு பகவான் வந்துடுவார். இப்போ பெட்டர் சீக்கிரமாக பகவான் வரவழைக்கிறோங்கிறல நாமம் ஒன்று குறை பகவான் நாம தியானம். அதனால் திடீர்னு அப்படி நினைக்கப்படாது. கர்மம் இருக்கத்தான் இருக்க, லோகத்தை நான் நல்லவாள் இருக்க, நமக்கு தெரியலை அந்தந்த இடத்துல இருந்துட்டுருக்க. ஆனால் எப்பொழுது அதர்மம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுறதோ அப்போ பகவான் நிச்சயமாக அவதாரம் பண்ணுவார். அவதாரம் பண்ணி மறுபடியும் அதை சரி பண்ணி தர்மத்தை நிலநாட்டுவார். ஆகையால் இந்நிலையை இருக்கிறதுனால தான் பகவானுக்கும் அவதாரங்கள் உண்டு. அவதாரம்னு என்ன? அவருடைய உயர்ந்ததான நிலையிலிருந்து கீழே இறங்கி வருது. அவதரதீதி அவதாரா, தான் தன்னுடைய பிரிஸ்டைன் பியூர் நித்ய சுத்த புத்த முக்த ஸ்வபாவ, அப்படிப்பட்டதான அந்த ஸ்வபாவத்திலிருந்து அவர் இறங்கி உருவம் இல்லாதவர், அவ்யக்தம் யக்தமாபன்னம், அவ்யக்தனாக இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம், ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு வசுதேவருக்கு குழந்தையாகவும் கிருஷ்ண பரமாத்மாவும் எல்லோரும் எல்லோர் கண்ணுக்கும் அகப்படக்கூடியதான உருவத்தையும் எடுத்திருக்கார். ஆகையால் அவர் அவதாரம். இது போல ஒரு அவதாரம் இல்லை, பல அவதாரங்கள். நமக்கு பிரசித்தமாக 10 அவதாரங்கள் தான் தெரியும். ஆனால் விவகாரம் என்ன, நிறைய அவதாரங்கள் இருக்குது. 28 அவதாரங்கள் சொல்லியிருக்கார் முதல்ல பாகவதத்தில். அதோடலாம் நிறைய அவதாரங்கள் அப்பப்போ தெரியுது. ஆனால் அத்தனை அவதாரங்களும் எதற்காக? தர்மத்ராணாய, தர்மத்தை காப்பாற்றணும். என்ன? தர்மோ ரக்ஷதி ரட்சிதா, ரட்சிதா தர்மஹா ரக்ஷதி, காப்பாற்றப்பட்டதான தர்மமானது உங்களை காப்பாற்றுது. நீங்கள் நல்லது பண்ணே நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா அதுதான் கர்மா தீயரு. நீங்கள் எதை பண்ணுறீங்களோ அதனுடைய பலம் உங்களுக்கு தான் வந்து சேரும். நீங்கள் தர்மத்தை பண்ணே உங்களுக்கு நிச்சயமாக தர்மம் உங்களை காப்பாற்றும். ராமன் காட்டுக்கு போகிறார், எல்லோரும் ஏதோ சொல்லி அனுப்புகிற, கௌசல்யக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன துன்பம் மீறிட்டு நிற்கிறது, மீறிட்டு துன்பம் வர்றது, அழுக வர்றது, என்ன சொல்வோம் ராமனுக்கு? தான் வெகு நாட்களாக தன் வார்த்தையே சொல்லலை, பேருக்குத்தான் பட்டராணி. ஆனால் விவகாரங்களில் ராஜா எங்கே இருக்கார் சார்? நான் கை கைக்கிட்டு தான் இருக்கார். எப்படி இருக்கும் பாருங்கள், உலகத்தில் இருக்கலாம் யாரை வசதி? இந்த நாட்டுக்கு ராணி யாருன்னு கௌசல்யா அப்படி பேரில் தான் இருக்குது. ஆனால் இவன் நினச்சது ஒன்றும் ஆகாது. எல்லாமும் ராஜா யார் பக்கத்தில் இருக்கார்? கைகேயி பக்கத்தில் இருக்கார். என்ன நடக்கும் நினச்சாலாம், எனக்கு குழந்தையே இல்லையே, குழந்தை பிறந்தால் அவர் பட்டாபிஷேகம் பண்ணிட்டாரையானால் நம்ம எங்கள் அம்மானு சொல்லி எனக்கு கௌரவமாக சொல்வாரே, அப்பாவான்னு நமக்கு நினச்சது நடக்காதா? நான் நிஜமாக கௌரவம் வராதான்னு நினச்சா குழந்தையும் பிறந்தார். ஆனால் விவகாரம் என்னடா சின்ன, யுவராஜன் வரப்போகிறதுன்னு காதால் கேட்டா அடுத்த நாள் காலம்புரை போயாச்சு. காட்டுக்கு போகிறேங்கிற பையன் எதிர்க்க இருந்தால் பரவாயில்ல, எதிர்க்கவும் இல்லை, தன்னை விட்டு போக போகிறார், தன்னை அழுதுன்னு போனால் போக வேண்டாங்கிற, வர வேண்டாங்கிற, என்ன பண்ணுறது? அந்த ராமனை என்னத்தான் பையன் எப்படி இருந்தாலும் குபுத்ரோ ஜாயேத கொச்சிதபி குமாதா பவதி, உலகத்தில் பையன் அம்மாவை கெட்ட வார்த்தை பேசலாம், ஆனால் அம்மா எப்பொழுதும் என்ன, அந்த குழந்தை சௌக்கியமாக இருக்கணும்னு நினைப்பாடா. அதான் அந்த அம்மாவனுடைய மனசு. அப்படி இருக்கிற காலத்தில் என்ன பண்ணினா, ராமா பயப்படாதேங்கிறாளா? ஏன், இத்தனை நாளாக எந்த தர்மத்தை நீ அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருக்காயோ அந்த தர்மம் உன்னை விடாதப்ப, வேற யார் எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, தர்மம் உன்னை விடாத. ஏன், அதான் ஹோலி பிரின்சிபல், யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் அது. தர்மத்துக்கு நீ நாங்கிற வித்தியாசம் இல்லை, நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் அப்படின்னு தைரியத்தை சொல்லி அனுப்பினாலாம் ராமச்சந்திரமூர்த்திக்கு. அது மாதிரி தர்மத்ராணாயா, தர்மத்தை காப்பாற்றணும் என்பதற்காக சதம் ஆவர்த்தனானி பிராதுர்பாவாக, சதம் ஆவர்த்தனானி நூற்றுக்கணக்கான பிறவிகள், பிராதுர்பாவாக அஸ்யா இது சதாவர்த்தாக, சதாவர்த்தாக ஒன்று. இன்னொரு அர்த்தம் என்ன, நாடி சதே பிராண ரூபேண ஆவர்த்ததே இதுவா, நம்ம சரீரத்துக்குள்ள 101 நாடிகள் இருக்கான். சதஞ்ச ஏகச்ய ஹ்ருதயஸ்ய நாட்யஹ தாசாம் மூர்த்தா நம வினுஸ்ருதைகா, நம்ம சரீரத்துக்குள்ள எல்லோருக்கும் 101 நாடிகள் இருக்கு. இந்த நாடிகள்லாம் எங்கேருந்து கிளம்புறது? இதயத்திலிருந்து கிளம்புறது. அது சரீரம் முழுக்க வியாபிச்சிருக்கு. அதில் ஒரே ஒரு நாடி மட்டும் இதயத்தை மூணு தரம் சுற்றி கழுத்துக்கிட்ட வந்து அதுக்கு மேலே தலைக்கு வந்து அந்த தலையில் பிரம்மரந்திரம் வழியாக வெளியில் வந்திருக்கான். அதுக்கு சுஷும்னான்னு பேரான். அந்த சுஷும்னா நாடிக்கு இரண்டு பக்கத்துலேயும் வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு நாடிகள் இருக்கு. அதுக்கு இடான்னு ஒரு பேர், பிங்களான்னு ஒரு பேர். இந்த இடா பிங்களான்னு ரெண்டு நாடிகள் இருக்க இது சுஷும்னா நாடிக்கு இடது வலது பக்கத்தில் சுற்றி கொண்டே வருதான். அப்படி மூணு தரம் கிராஸ் ஆகுது. கோவிலில் போனேன்னா ரெண்டு பாம்பு ஒன்று ஒன்று பிரிஞ்சுட்டு இருக்கா போல கட்டி வச்சிருக்க ஒரு பொம்மை வச்சுருப்பாங்க. அது என்ன, உள்ளே இருக்கக்கூடியதான குண்டலினி சக்தியே சொல்கிறது. அது ரெண்டு இடத்துல எங்கே சேர்றதோ அதான் பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி. அந்த மூலாதாரத்துக்குள்ள குண்டலினி பகவத் தியானத்தினால அது அப்படியே பிரம்மரந்தனம் வரைக்கும் அப்படியே இருக்கா போல தியானம் பண்ணுங்கிறது. தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தேன்னா ஒரு நாளைக்கு நித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயா ஷியந்தே ஜாத்திய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு எல்லா கிரந்திகளும் தெரிச்சு உங்கள் ஆத்ம தத்துவமானது பரமாத்மாவோட ஒன்றாயிடும். அப்படி அழகான ஒரு ஸ்வரூபம். இப்படி எல்லோருக்கும் 101 நாடிகள் இருக்கு. ஆமாம், நான் என்ன பண்ணிருக்கோன்னா தினந்தோறும் விடாமல் தயிர்சாதத்தை சாப்பிட்டு அந்த நாடிகள்லாம் வேலை செய்யாமல் பண்ணிவிட்டோம். இந்த 108 நாடிகள், 101 நாடிகள் மட்டும் இல்லை, மற்ற நிறைய நாடிகள்லாம் இருக்கு. அத்தனை நாடிகளும் எதுவும் வேலை செய்யாமல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. இதுதான் நாடி பந்தனம், பூத சுத்தி, இப்படி இது விசேஷமாக சொல்கிற சாஸ்திரங்களில். அந்த நாடிகள் சத சதே நாடி சதே சதாவர்த்தகான்னு இருக்கோம் இல்லையோ, சதா 100 நாடிகளில் பிராணரூபேண பிராணரூபமாக வியானன் எனக்கூடிய வியான சர்வசரீரகா வியானன் எனக்கூடியதான ஒரு காற்றானது இந்த நாடிகளுக்குள்ளெல்லாம் பூந்துட்டு உடம்பு முழுக்க வியாபிச்சுட்டு இருக்காராம். ஆவர்த்ததே சுத்தி கொண்டே இருக்கார். அதனால தான் ஆவர்த்ததே இதுவா, அதனால சதாவர்த்தா ரைட். அதுக்கப்புறம் ரெண்டு நாமாக்கள், பத்மி பத்மனி பெட்டனா, தாமரையை உடையவர், தாமரை போன்றதான கண்களை உடையவர். வெறும் தாமரையை வைத்துக் கொண்டவர், கையில தாமரையை வைத்துக் கொண்டவர் இல்ல, தாமரை கண்ணனாக இருக்கார். நம பங்கஜனேத்ராய நம பங்கஜங்கிரயே அப்படின்னு குத்தி சுத்திட்டு வந்தா பார்த்தீங்களா, அவைகள்லாம் இங்கிருந்தான் வந்திருக்கு. அப்படிப்பட்டதான பத்மா அப்படிங்கிற பத்மிங்கிற நாம, பத்மநிபேட்சணம்ங்கிற நாம.